The Lord has been giving us some very good words.
Devan namakku nalla sila vasarangalai koduthu kondirundar.
And I hope all of you listened carefully to what all these brothers shared in the last session.
Kadandha kootathile ella sagodharulum pagirndhu konda vaarthigalai neengal ellarum kavanamaga kettirpeergal endru naan nambugiren.
I was greatly blessed to hear every brother.
Ovvoru sagodharariyum kekkumbodhu naan adhigamai aashirvadikkappatten.
These are brothers whom God has raised up in Tamil Nadu.
Indha sagodharalai devan Tamil Nadu la elupi irukkar.
And all of them, you have to learn to value them and respect them.
Ellariyum devan erpaduthi irukkar, neengal avargalai madhikkavum avargalukku avargalai neengal ganam pannavum kattukolla vendum.
And my own heart rejoices that God is raising up a new generation of people who can share the word.
தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு புது சந்ததியை தேவன் எழுப்புகிறார் என்று அறியும் பொழுது என்னுடைய இதயம் களி கூறுகிறது.
And I pray that even those who are in their 20s here, who are 19, 20 years old, will really take the challenge also to seek God, that he will anoint you to serve him.
அவருக்கு பணி செய்யும்படியாய் உங்களையும் அபிஷேகிக்கத்தக்கதாக 19-20 வயது நிரம்பிய வாலிபர்களும் நீங்கள் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் உங்களை
கேட்டுக்கொள்கிறேன். 19-20
வயதில் இருக்கிறவர்கள் நான் இன்னும் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் வளரவில்லை, வயதாகவில்லை என்று எண்ண வேண்டாம்.
God called me to serve him when I was 24 years old.
எனக்கு 24 வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு பணி செய்யும்படியாய் தேவன் என்னை அழைத்தார்.
Even before that he had given me the gift to speak.
அதற்கு முன்பதாகவே பிரசங்கிக்கும்படியான ஒரு வரத்தையும் தேவன் எனக்கு கொடுத்தார்.
So I know it is possible for God to do that for anyone who is 20 years old.
ஆகவே 20 வயதாக இருக்கிற யாராகிலும் உங்களுக்கு தேவன் அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன்.
I want to encourage you to study the word of God and to really seek God for the anointing of his Holy Spirit.
தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நீங்கள் தேவனுடைய வார்த்தை அதிகமாய் படிக்கவும் அதிகமாய் அதற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
God has established these churches in Tamil Nadu with a particular vision.
ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தோடு கூட தேவன் இந்த சபைகளை நியமித்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார்.
We don't claim to be better than anybody else.
மற்ற யாரை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று சொல்லி நாம் ஒரு காலம் நாம் சொல்லுவதே இல்லை.
God is the one who decides that.
அதை தீர்மானிக்கிறவர் தேவன்.
See, in an examination, the students don't give themselves marks. The teacher gives the marks and he decides.
தேர்வு எழுதும் பொழுது மாணவர்களாகவே மார்க்குகளை போட்டுக்கொள்வதில்லை. அதற்கென்று திருத்துகிறவர்கள் தனியாக இருந்து அவர்கள் தான் அந்த மார்க்குகளை தீர்மானிக்கிறார்கள்.
So, if one student gives himself 100%, it means nothing.
ஆகவே ஒரு மனிதன் ஒரு மாணவன் தானாக தேர்வு எழுதி அதை தானாக திருத்தி 100க்கு 100 போட்டுக்கொண்டால் அதில் எதுவும் பொருள் இருக்கிறதா?
Because the teacher may give him only 40%.
ஆனால் ஆசிரியர் திருத்தும் பொழுது 40 மார்க்குக்கு தான் வாங்குறான்.
So we don't want to give ourselves marks and say this is what we are.
நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் என்று நாமாகவே நமக்கு மதிப்பெண்களை போட்டுக்கொள்ள நமக்கு விருப்பமில்லை.
We are students and we want to do our best and leave it to the teacher, the Lord Jesus, finally to give us marks.
நாம் எல்லாரும் மாணவர்களாக இருக்கிறோம். நாம் கடைசியாக நாம் சிறந்ததை செமையானதை செய்து திருத்துகிற பணியையும் மார்க்கு போடுகிற பணியையும் நம்முடைய ஆசிரியராக இயேசு நடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுவோம்.
Just like we don't say we are better than any other church, we also don't want to spend our time criticizing other churches.
மற்ற சபைகளை காட்டிலும் எங்கள் சபை நல்ல சபை என்று நாம் எப்படி சொல்லாதிருக்கிறோமோ அதே விதமாகத்தான் மற்ற சபை எங்கள் சபையோட மோசமானது என்றும் நாம் சொல்லுவதில்லை.
God bless them.
தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.
But our concern is that everything in the word of God must be preached.
நம்முடைய பாரம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
When we started this ministry among these churches more than 30 years ago,
30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஊழியங்களை இந்த சபைகளிலே நாம் ஆரம்பிக்கும் பொழுது,
please listen, this is what the Lord told me.
ஆண்டவர் இதைத்தான் என்றதிலே சொன்னார், இதை காது கொடுத்து கேளுங்கள்.
You listen carefully to what all the other churches are preaching.
மற்ற எல்லா சபைகளிலேயும் எதை பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நீ கவனமாய் உற்று கேள்.
And the Lord took me through many churches.
தேவர் என்னை பல சபைகளுக்கு அழைத்து சென்றார்.
Allowed me to read books written by people in many groups.
அநேக குழுக்களிலே இருக்கிறவர்கள் எழுதின புத்தகங்களை வாசிக்கும்படியாய் தேவன் என்னை ஏவினார்.
Nowadays even on television there are Christian preachers and I listen to them. See, what are they preaching?
இன்றைக்கு டிவியிலேயும் அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் வந்து பிரசங்கிக்கிறார்கள். என்னத்தான் பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நான் கவனமாய் கேட்கிறேன்.
Because the Lord has told me to listen to what others are preaching.
மற்றவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார் என்பதை கவனமாய் கேள் என்று ஆண்டவர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்.
And the Lord said.
அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார்,
Now study the Bible and see the things in the Bible which they are not preaching.
இப்பொழுது அவர்கள் பிரசங்கிக்காத காரியங்கள் வேதத்திலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக நீ வேதத்தை நோக்கி பார்.
So I had already studied the Bible and it was very easy for me to find out the things which they are not preaching.
ஏற்கனவே நான் வேதத்தை நன்கு கற்று அறிந்திருக்கிறபடியாலே ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுது எந்த காரியத்தை அவர் பிரசங்கிக்கவில்லை என்பதை கண்டுபிடிப்பது எனக்கு எளிதான ஒரு காரியமாய் மாறுகிறது.
And then I saw that was my calling.
அதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் விளங்கிக் கொண்டேன்.
So I don't have to preach what 100 other people are already preaching.
ஏற்கனவே 100 பேர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நான் மீண்டும்மாய் பிரசங்கிக்க தேவையில்லை.
That is all right. It's okay.
அந்த பிரசங்கிக்கிற காரியங்களும் சரிதான், நல்லதுதான்.
But if something is left out, then something is missing and it gives a wrong picture.
ஆனால் அங்கே ஏதோ ஒன்று இழக்கும் பொழுது, அங்கே காணப்படாமல் போகும் பொழுது தவறான ஒரு கருத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது.
Now I'm sure you all know what a jigsaw puzzle is, where a painting or picture they may cut into various different shapes and sizes.
ஒரு படம், யானை படமோ சிங்கம் படமோ, அதை சிறு சிறு துண்டுகளாக அதை வெட்டி அதையெல்லாம் கலக்கி கொடுத்து விடுவார்கள். சிறு பிள்ளைகள் அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து ஒன்றாக சேர்த்து கடைசியிலே அந்த படம் அழகாக வர வேண்டும். அதுதான் ஜிக்ஸா பசில்.
Truth is like that.
சத்தியமும் அப்படித்தான் இருக்கிறது.
Think of the way the artists draw the face of Jesus.
இயேசுனுடைய முகத்தை ஒரு ஓவியன் வரையறதை எண்ணி பாருங்கள்.
There are some very beautiful paintings of the face of Jesus.
இயேசுனுடைய முகத்தை அழகழகாக பல ஓவியர்கள் வண்ணம் தீட்டி இருக்கிறார்கள்.
So think of a big painting of the face of Jesus made into a jigsaw puzzle with small pieces.
இயேசுனுடைய ஒரு படத்தை வரைந்த ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இப்பொழுது அதை ஜிக்ஸா பசலாக நீங்கள் இணைக்க வேண்டும்.
This is the whole truth.
இதுதான் முழு சத்தியம்.
And some people are taking certain pieces and putting it there.
சில ஜனங்கள் ஒரு சில துண்டுகளை எடுத்து அந்த இடத்திலே நேர்த்தியாக வைக்கிறார்கள்.
But more than half the pieces are not there.
ஆனால் பாதிக்கும் அதிகமான துண்டுகள் அங்கே இல்லை.
They are there in the box but they are not putting it.
அந்த பெட்டியிலே அந்த துண்டுகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதை எடுத்து வைப்பதற்கு யாரும் இல்லை.
That means it's in the Bible but they don't preach it.
அதனுடைய பொருள் என்னவென்றால் வேதாகமத்திலே தான் இருக்கிறது, அதை எடுத்து பிரசங்கிப்பதற்கு யாரும் இல்லை.
Then what are they doing?
பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
They put one piece.
ஒரு துண்டை எடுத்து வைக்கிறார்கள்.
And then they take it out.
அதை எடுத்து விடுகிறார்கள்.
And put it back again.
மீண்டும் அதை வைக்கிறார்கள்.
Same piece.
அதே துண்டை தான் வைக்கிறார்.
Then another preacher will take it out and put it back again.
இன்னொரு பிரசங்கியார் வருகிறார், அதில் ஏற்கனவே வைத்த துண்டுகளை எடுத்து அந்த பெட்டிகளை போட்டு திருப்பி அதே துண்டை எடுத்து வைக்கிறார்.
Few pieces are always being taken out and put back and put back in every sermon.
ஆகவே ஒவ்வொரு பிரசங்கத்திலேயும் எடுக்கப்பட்ட துண்டுகளே திருப்பி வைக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது.
Half the face of Jesus you can't see.
இப்பொழுது இயேசுவினுடைய அந்த படத்திலே பாதி படம் பார்க்க முடியவே இல்லை.
So that is our calling.
அதுதான் நம்முடைய அழைப்பு.
To pick up these other pieces and put it.
மற்ற துண்டுகளை தேடி எடுத்து அதை அங்கே வைப்பது.
So that people can see the full face of what Jesus.
அப்பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறதான முழு படத்தையும் ஜனங்கள் பார்க்க முடியும்.
And many people through the years have tried to tell me, why don't you preach these other things?
அநேக பிரசங்கியார்கள் எத்தனையோ ஆண்டுகளாக, நீங்கள் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கிப்பதில், ஏன் இதெல்லாம் விட்டு விடுகிறீர்கள் என்று என்னிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறார்.
I'm not shaken by that because I know what God told me to do.
தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்பதை நான் கேட்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் சொல்லுகிற காரியத்தினாலே நான் அசைக்கப்படுவதில்லை.
If 100 people are taking one piece and putting it back, why should I be the 101st preacher to do the same thing?
100 பிரசங்கியார்கள் ஒரே துண்டை எடுத்து எடுத்து வைத்து வைத்து எடுத்து வைக்கிறார்கள். 101வது ஆளாக நான் இருந்து கொண்டு ஏன் அதே துண்டை எடுத்து வைக்க வேண்டும்?
I want to pick up some the other pieces.
நான் வேறு துண்டுகளை எடுத்து நான் அங்கே வைக்க வேண்டும்.
Because so many people in our country and in Tamil Nadu have not seen the full picture of Jesus in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய முழு படத்தையும் நம்முடைய நாட்டிலேயும் நம்முடைய மாநிலத்திலேயும் அநேக ஜனங்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள்.
How much Jesus spoke against anger and lust and the love of money. You never hear these things.
எவ்வளவு தூரம் ஆண்டவர் கோபத்தை குறித்தும் பண ஆசை குறித்தும் இச்சையை குறித்தும் அதற்கு விரோதமாக பேசியிருக்கிறார் என்று அநேகர் சொல்லுவதே இல்லை.
Those pieces are always in the box.
இந்த துண்டுகள் எல்லாம் எப்பொழுதுமே பெட்டிக்குள்ளாகவே இருக்கிறது.
What are they talking about? They're talking about how God will bless you and love you and care for you and all.
தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார், எப்படி உங்களை அன்பு கூறுவார், எப்படி உங்களை பராமரிக்கிறார் என்றே பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
And even that love is misunderstood.
அந்த அன்பே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது.
No, you can talk about one side of love and forget the other side of love.
அன்பின் ஒரு பகுதியை மட்டும் பேசிவிட்டு மறுபகுதியை மறந்து விடலாம்.
If you had asked me when I was a young Christian,
நான் ஒரு இளம் கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது என்னை
baby Christian,
ஒரு கிறிஸ்தவ குழந்தை என்பது போல கிறிஸ்தவத்திலே ஒரு குழந்தையாய் நான் இருந்த பொழுது,
you know, even as a baby Christian you can know the father.
ஒரு குழந்தையாய் கிறிஸ்தவ குழந்தையாய் இருந்தும் தகப்பனை அறிந்து கொள்ள முடியும்.
See, I want to show you that in 1 John chapter 2.
ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம்.
I want you to see this.
நீங்கள் இதை பார்க்க முடியாய் விரும்புகிறேன்.
1 John chapter 2
ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம்
and verse 12 to 14
12 முதல் 14 வசனங்கள்.
Here it speaks about three levels of the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூன்று நிலைகளை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது.
First you are a child.
முதலாவது பிள்ளைகள்.
Then you spiritually a child.
ஆவிக்குரிய ரீதியிலே பிள்ளைகள்.
You may be 50 years old but you could be spiritually a child.
நீங்கள் 50 வயது நிறைந்த ஒரு மனிதராக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பிள்ளைகளாகவே இருக்க முடியும்.
Then you grow up and you become spiritually a young man.
அதற்கு பிறகு வளர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் வாலிபர்களாய் மாறுகிறீர்கள்.
And then you grow up and spiritually you become a father.
அதற்கு பிறகு நீங்கள் வளர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே பிதாக்களாய் மாறுகிறீர்கள்.
Like God the Father.
பிதாவாகிய தேவனைப் போல.
You become a spiritual father to other people.
மற்ற ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறீர்கள்.
All these three people are mentioned in these three verses.
இந்த மூன்று நபர்களும் இந்த மூன்று வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
What is the main characteristic of these three people are also mentioned here.
இந்த மூன்று நபர்களினுடைய குணாதிசயமும் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
There are two things written about each of them.
ஒவ்வொருவரை குறித்தும் இரண்டு இரண்டு காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள்.
When you are a child,
பிள்ளைகளாக இருக்கும் பொழுது,
what is the main thing you have?
உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான காரியம் என்ன?
Well, your sins are forgiven.
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
Say, praise God.
ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
My sins are forgiven. I'm going to have
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் பரலோகத்துக்கு போகிறேன்.
That's good.
அது நல்லதுதான்.
I'm excited when somebody tells me that.
இதை யாராவது என்னிடத்தில் சொல்லும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன்.
Supposing an unbeliever is just converted today.
இன்றைக்கு தான் ஒரு அவிசுவாசி மனம் திரும்பி இருக்கிறார் என்று சொன்னால்,
he tells me, you know brother Zach, I found out my sins are all forgiven.
சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது.
Now I knew that 47 years ago in my life but I'm excited when I hear that.
என்னுடைய வாழ்க்கையில 47 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுபவித்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது அதை கேட்கும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன்.
Supposing one day my 4-year-old son comes and says, dad, you know 2 multiplied by 2 is 4.
4 வயது நிரம்பிய என்னுடைய மகன் ஒரு நாளிலே வந்து, அப்பா உங்களுக்கு தெரியுமா 2 × 2 = 4 என்று சொன்னால்,
I said, really? I'm excited to hear that.
அதை கேட்பதற்கு நான் சந்தோஷம் அடைகிறேன்.
I knew that long ago but I'm excited that he found out.
எனக்கு எப்பொழுதோ தெரியும், ஆனால் இவர் இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறான், ஆகவே நான் சந்தோஷப்படுகிறேன்.
He must always be excited when somebody discovers my sins are forgiven.
யாராவது என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்பதை கண்டுகொண்டே என்று சொன்னால், உண்மையாலுமே நாம் குதூகலம் அடைய வேண்டும்.
The other thing that children know,
பிள்ளைகள் அறிந்திருக்கிற இன்னொரு காரியம்,
verse 13 last part,
13 வசனம் புதிய பகுதி,
written unto you children because you know the father.
பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன்.
So when can you start knowing the father?
பிதாவை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்?
From the day you are born again.
மறுபடியும் பிறந்த அந்த நாளிலே நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும்.
Little children,
சிறு பிள்ளைகள்,
they can know God as their father.
தேவனை தங்கள் பிதாவாக தகப்பனாக அறிந்து கொள்ள முடியும்.
You don't have to wait till you're believer for 20 30 years.
20 30 ஆண்டுகள் விசுவாசியாக இருந்து தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லை.
Lord says in Hebrews 8 11 all shall know me from the least child to the greatest.
சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று எபிரேயர் 8 அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கிறோம்.
From the smallest child to the most mature man all can know me as father.
சிறு பிள்ளை முதல் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த மனிதன் வரைக்கும் பிதாவாகிய என்னை அறிந்து கொள்ள முடியும்.
He didn't say from the greatest to the least, he said from the least to the greatest.
பெரியோர் வரை முதல் சிறியோர் வரை என்று சொல்லாமல் சிறியோர் முதல் பெரியோர் வரை என்று சொல்லி இருக்கிறார்.
So every person that day he is born again he must know God as his father.
ஆகவே ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பின அந்த நாளிலிருந்து தேவனை தன் பிதாவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
We go to another level.
அதற்கு பிறகு இன்னொரு நிலைக்கு கடந்து செல்கிறோம்.
That is the level of fighting against sin and Satan.
பாவத்தின் விரோதமாகவும் பிசாசுக்கு விரோதமாகவும் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை.
That is the level of young men spiritually.
ஆவிக்குரிய ரீதியிலே வாலிபர்களுடைய நிலை இதுதான்.
It's not your age, you can be 70 years old and be a young man.
நீ இது வயது என்பது ஒரு காரியம் அல்ல, நீங்கள் 70 வயது நிரம்பியவளாய் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாலிபர்களாய் இருக்கிறீர்கள்.
And what do the young people who are at that level of the spiritual life experience,
அந்த ஆவிக்குரிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த வாலிபர்களுடைய அனுபவம் என்ன?
Two things,
இரண்டு காரியங்கள்.
Middle of verse 13, you have overcome Satan, the evil one.
13th வசனம் மத்தியிலே வாலிபரே புல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
You don't have to become a great spiritual father after 45 years you overcome Satan.
45 ஆண்டுகள் கழித்து பெரிய ஆவிக்குரிய தகப்பனாய் மாறின பிறகுதான் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் வாலிபர்களாய் இருக்கிறீர்கள்.
You can overcome Satan.
நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும்.
And the second thing written about them is
அவர்களை குறித்து எழுதப்பட்ட இரண்டாவது காரியம்
the last part of verse 14
14th வசனத்தின் கடைசி பகுதி
you are strong.
பலவான்களாய் இருக்கிறீர்கள்.
The word of God remains in you.
தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது.
That's why you have overcome Satan.
ஆகவே தான் நீங்கள் புல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள்.
So that is the next level of the Christian life where this baby has grown up and is eating solid food and becoming strong and muscular.
இப்பொழுது இந்த குழந்தை ஆவிக்குரிய குழந்தையானது வளர்ந்து இப்பொழுது பலமான ஆகாரத்தை உண்டு தசையெல்லாம் வலிமையாகி வலிமை பெற்றவனாய் மாறுகிறான்.
You know, little child, you just 1 year old, you just touch it and he falls off.
சிறு குழந்தை ஒரு வயது குழந்தையை லேசாக தொட்டாலே விழுந்துவிடும்.
But now this young child has become so muscular and strong that he can push you down.
இப்பொழுது உருண்டு பிறந்த திசையோடு கூட நிற்கக்கூடிய வாலிபனை இப்பொழுது பார்த்தால் அவனை அசைக்க முடியாது.
I think if you are born again even for 2 years you should become like that.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே நீங்கள் அப்படிப்பட்ட உறுதியான வாலிபனாய் மாறிவிட முடியும்.
Strong 2 years after you are saved.
நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 ஆண்டுகளிலேயே நீங்கள் பலவானாய் மாற முடியும்.
Word of God abides in you.
தேவ வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கிறது.
I know that if you are wholehearted God can make you strong very quickly.
நீங்கள் முழு இதயமுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை வெகு விரைவாக பலவானாய் மாற்ற முடியும்.
3 years after I got to baptism the Lord said come out and serve me full time.
நான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 3 ஆண்டுகளிலே ஆண்டவர் என்னை பார்த்து வெளியே வா எனக்கென்று ஊழியம் செய் என்று கூப்பிட்டார்.
3
ஆண்டுகள் தான்.
God can do that in your life.
தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய முடியும்.
Really spend your time studying the scripture.
நீங்கள் உண்மையாலுமே வேத வசனங்களை வாசிக்கிறதிலே கற்றுக்கொள்கிறதிலே நேரம் செலவு செய்ய வேண்டும். அங்கே நின்று விடக் கூடாது.
Then you have to go on one step higher.
இன்னும் ஒரு படி மேலாக செல்ல வேண்டும்.
And you become a spiritual father.
இப்பொழுது ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறீர்கள்.
That may take a little longer.
அது சற்று அதிக நாட்கள் கடந்து பிடிக்கும்.
Maybe 10 15 years.
10 அல்லது 15 ஆண்டுகள் ஆகும்.
Then by the time you're 35 or 40
ஆண்டுகள் ஆகும் பொழுது
you should be a spiritual father.
நீங்கள் ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டும்.
It requires time to become mature.
முதிர்ச்சி அடைவதற்கு சற்று காலம் எடுக்கும்.
And what is the characteristic of the father?
பிதாக்களுடைய குணாதிசயம் என்ன?
He doesn't say 2 things, he says only 1 thing.
இரண்டு காரியங்களை சொல்லவில்லை, ஒரே ஒரு காரியம் தான்.
He repeats it twice.
ஆனால் அது இரண்டு முறை அவர் திரும்ப சொல்கிறார்.
You know him who has been from the beginning.
ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால என்று 13th வசனத்திலே பார்க்கிறோம்.
14 the same thing. You know him who has been from the beginning.
14th வசனத்திலேயும் அதே காரியத்தை பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால என்று பார்க்கிறோம்.
What does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
Who is the one who has been from the beginning?
ஆதி முதல் இருந்தவர் யார்?
The father.
பிதா.
So the children and the fathers both know the father.
ஆகவே பிள்ளைகளும் பிதாக்களும் பிதாவை அறிந்திருக்கிறார்கள்.
But in a different level.
ஆனால் வித்தியாசமான நிலையிலே அறிந்திருக்கிறார்கள்.
When you are a child, you know the father in one way.
நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தகப்பனை ஒரு விதத்தில் அறிந்திருக்கிறீர்கள்.
As you grow up, you know the father in a much deeper way.
நீங்கள் வளரும் பொழுது தகப்பனை இன்னும் ஆழமான விதத்தில் அறிந்திருக்கிறீர்கள்.
So there is, you know, to know God is endless.
தேவனை அறிகிற அறிவு என்பது முடிவில்லாத ஒன்று.
Jesus called it eternal life to know God.
தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு அழைத்தார்.
So people sometimes ask me what are we going to do in heaven brother, won't it be boring sitting in heaven?
சில சமயத்திலே சிலரின் இடத்திலே வந்து பரலோகத்தில் என்னதான் செய்து கொண்டிருப்போம், நீண்ட காலமாக போர் அடிக்காதா, என்னதான் செய்வோம் என்று கேட்பார்கள்.
There are so many exciting things to do in the world.
உலகத்திலே பரவசமான பல காட்சிகள் இருக்கிறது, பார்க்கலாம் செய்யலாம்.
You think if this sinful world is so exciting, can you imagine what heaven is like?
பாவம் நிறைந்த உலகமே இவ்வளவு பரவசம் அளிக்க கூடியதா இருந்தால் பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
But I know what I'm going to do in all eternity.
ஆனால் நித்தியத்திலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும்.
I'm going to know God.
நான் தேவனை அறிந்து கொள்ள போகிறேன். அதிகமாய் அதிகமாய் அதிகமாய்
know Jesus.
இயேசுவை அதிகமாய் அதிகமாய்.
And where does it end?
அது எங்கே முடிவுக்கு பெறுகிறது?
Eternal life.
நித்திய ஜீவன்.
To know God and Jesus Christ.
தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன்.
You think that's boring?
அது போர் அடிக்குமா?
That's because you don't know God properly now.
இப்பொழுது நீங்கள் தேவனை சரியாக அறியாதபடியினாலே தான் அது சலிப்பு தட்டும் என்று எண்ணுகிறீர்கள்.
I'll tell you a little bit of what my own experience has been even the last 2 or 3 years.
கடந்த 2-3 ஆண்டுகளிலே என்னுடைய சிறிய அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
My life has become so full of joy and excitement because I have concentrated on knowing God.
தேவனை அறிகிற காரியத்திலேயே நான் முழு மனதையும் செலுத்துகிறபடினாலே 2-3 ஆண்டுகளாக பரவசம் அடைந்திருக்கிறேன், எவ்வளவோ உற்சாகம் அடைந்திருக்கிறேன்.
And I say, Lord, this is wonderful.
ஆண்டவரே, இது அற்புதமா இருக்கிறது.
I can spend all eternity discovering you.
ஆண்டவரே, உம்மை கண்டுபிடிப்பதிலேயே நான் நித்தியம் முழுவதுமாய் கழித்து விட முடியுமே.
I don't need to preach.
நான் பிரசங்கிக்க தேவையில்லை.
To know God is so exciting.
தேவனை அறிவது என்பது அவ்வளவு குதூகலம் அடிக்கக்கூடியதாக இருக்கிறது.
How shall I compare it?
அது எப்படி நான் ஒப்பிட முடியும்?
It's more exciting than the most exciting television program you have seen.
நீங்கள் இதுவரை கண்ட மிகவும் பரவசம் அளிக்கக்கூடிய காட்சியை காட்டிலும் அதிக பரவசம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.
You know, whether it's Discovery Channel or some wonderful scientific picture, this is much more exciting.
Discovery Channel அல்லது மிகவும் அதிக உற்சாகம் அளிக்கக்கூடிய டிவி காட்சியை காட்டிலும் எவ்வளவோ பரவசம் அடைய செய்கிறதாக இருக்கிறது.
Because he's the one who created all those things which these fellows are showing.
இவர்கள் டிவியில் உங்களுக்கு காண்பிக்கிறார்கள், அதெல்லாம் யார் படைத்தது? ஆண்டவர் படைத்தது தான் அதெல்லாம்.
All these wonderful things about how animals and all behave, they show.
எப்படி விலங்குகள் எல்லாம் காட்சி அளிக்கிறது, எப்படி நடக்கிறது, எப்படி போகிறது.
Can you imagine finally knowing the creator who made all this?
இவைகள் எல்லாம் படைத்த அந்த சிருஷ்டிகரை அறிந்து கொள்வது என்பது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
To know him who has been from the beginning.
ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்து கொள்கிறது.
To know God.
தேவனை அறிந்து கொள்வது.
I want to tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
After you have learned to overcome sin and Satan.
பாவத்தையும் பொல்லாங்கனையும் மேற்கொள்ள நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு,
you can't jump to standard 3 before you go to the second level.
நீங்கள் இந்த இரண்டாம் நிலையை அடையாமல் மூன்றாம் நிலைக்கு செல்ல முடியாது.
You have to overcome Satan and know the word of God and be strong.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து பலவானாய் மாறி பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும்.
We have spoken much in the church about overcoming Satan, overcoming sin.
பிசாசை மேற்கொள்ளுவதும் பாவத்தை மேற்கொள்வதை குறித்து அதிகமாக சபையிலே நாம் பேசுகிறோம்.
Knowing the word of God.
தேவனுடைய வார்த்தையை எப்படி அறிந்து கொள்வது?
That's not enough.
அது போதாது.
We have to go on from there to know him who was from the beginning.
அங்கிருந்து நாம் ஆதி முதல் இருக்கிறவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
To know God as a father.
தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது.
So as I was saying, if you had asked me when I was a little child,
நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது,
you know God as your father?
தேவனை தகப்பனாக அறிந்திருக்கிறீர்களா?
Yes, do you know him as one who loves you?
ஆம், உங்களை நேசிக்கிறவரை அறிந்திருக்கிறீர்களா?
I know him as one who loves me so much that he sent his son to die for me.
நம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக மரிப்பதற்காக அனுப்பினபடினாலே அந்த அன்பு இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன்.
But today if you ask me, how do I know that God loves me?
இன்றைக்கு தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால்,
I have come to know God in a better way than I knew him 47 years ago.
47 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரை அறிந்த விதத்தை காட்டிலும் இப்பொழுது மேன்மையான விதத்திலே அவரை நான் அறிந்திருக்கிறேன்.
How do I know God loves me?
தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எப்படி எனக்கு தெரியும்?
Yeah, Jesus died for me.
இயேசு எனக்காக மரித்தார்.
That's child level.
அது பிள்ளை என்ற நிலை.
How do I know that he loves me now?
இப்பொழுது என்னை அவர் எப்படி நேசிக்கிறார் என்று எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்?
He rebukes me.
இப்பொழுது அவர் என்னை கடிந்து கொள்கிறார்.
He corrects me.
அவர் என்னை திருத்துகிறார்.
And he disciplines me.
அவர் என்னை சிட்சிக்கிறார்.
You say, Brother Zach, does God discipline you even now?
சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களையும் இப்பொழுதும் ஆண்டவர் சிட்சிக்கிறாரா?
Yes.
ஆம்.
Why?
ஏன்?
Because I have not yet become fully like Jesus.
நான் இன்னுமாய் முழுமையாக இயேசுவை போல மாறவில்லை.
And I see some area where the Lord shows me that is not Christ like behavior.
இது கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு நடத்தை அல்ல என்று ஆண்டவர் இப்பொழுது சுட்டி காண்பிக்கிறார்.
It was not a Christ like thought you had in your mind.
இப்பொழுது உன்னுடைய மனதிலே எழுந்த அந்த சிந்தை கிறிஸ்துவுக்கு ஒத்த சிந்தை அல்ல.
In the beginning we are only thinking of sexual thoughts as bad.
ஆரம்ப காலங்களிலே பாலியல் சம்பந்தமான சோதனைகள் வரும்பொழுது மட்டுமே அது கெட்ட சிந்தை என்று நாம் எண்ணுகிறோம்.
We overcome that.
நாம் அதை மேற்கொள்ளுகிறோம்.
And then we discover other type of thoughts which are not Christ.
அதற்கு பிறகு இப்பொழுது கிறிஸ்துவுக்கு ஒத்திராத வேறு சில சிந்தைகள் வருகிறதை பார்க்கிறோம்.
Where selfishness.
அங்கே சுயநலம்.
Where I'm thinking only of myself.
என்னை குறித்தே நான் எண்ணிக்கொண்டிருப்பது.
Or I said something without consideration for the other person's feelings.
மற்ற நபருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நான் ஒன்றை சொல்லிவிடுவது.
So we must not just think of dirty thoughts as the only bad thoughts we have.
அசுத்த எண்ணங்கள் மட்டுமே கெட்ட எண்ணங்கள் என்று நாம் எண்ணக்கூடாது.
You know, judgmental thoughts of other people.
மற்றவர்களை நியாயந்தீர்க்கக்கூடிய சிந்தைகள்.
When God has not called us to be the judge.
நம்மை தேவன் நியாயாதிபதியாக அழைக்காமல் இருக்கும்போது அப்படி எண்ணக்கூடிய சிந்தைகள்.
Initially we stop judging them with our tongue.
ஆரம்பத்திலே நாம் நம்முடைய நாவினாலே மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதை நிறுத்தி விடுகிறோம்.
If you haven't stopped that, that's the first level you must start.
அதுவே நிறுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த நிலையிலே ஆரம்பிங்கள். முதலாவது வாயினாலே நான் நியாயந்தீர்ப்பதை நிறுத்தி விடுங்கள்.
Once you finish with that,
அதை நீங்கள் முடித்த பிறகு,
then you go to a higher class.
இன்னும் மேலான வகுப்புக்கு செல்கிறீர்கள்.
Where you stop judging them even in your thought.
உங்களுடைய சிந்தையிலே கூட ஒருவரை நியாயந்தீர்க்க நீங்கள் மறுக்கிறீர்கள்.
No, I'm not to judge them because God
is நான் அவர்களை நியாயந்தீர்க்க கூடாது. தேவன் தான் அவருடைய நியாயாதிபதி.
Now very few believers come to that level because they haven't passed the earlier level of stopping judging with their tongue.
நான் தங்களுடைய நாவினாலே மற்றவர்களை நியாயந்தீர்க்கிற காரியத்தை அவர்கள் நிறுத்தாதபடினாலே அந்த நிலையிலேயே இருந்து மேலே வராதபடினாலே மேலான நிலையில் அவர்கள் இல்லை.
I'll tell you the Christian life is an endless growth.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முடிவில்லாத ஒரு வளர்ச்சியான வாழ்க்கையா இருக்கிறது.
Overcoming dirty sexual thoughts is almost first second standard lesson.
அசுத்தமான பாலியல் சம்பந்தமான எண்ணங்களை மேற்கொள்வது என்பது முதலாம் வகுப்பு அல்லது இரண்டாம் வகுப்பு நிலை.
Really fight the battle there.
அங்கேயே உண்மையாலுமே நாம் இந்த போராட்டத்தை செய்து ஜெயிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம்.
Overcoming anger is only second third standard.
கோபத்தை மேற்கொள்வது என்பதும் கூட இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு கொத்த நிலை. அங்கே உண்மையாலுமே நாம் போராடி அங்கே ஜெயிக்க வேண்டியதா
இருக்கிறது.
அதற்கு பிறகு தேவன் நமக்கு காண்பிக்கக்கூடிய மற்ற காரியங்களை நாம் உணர்வோம். கொஞ்சம் தன்னலம்,
a little spiritual pride where you for few seconds you took the glory to yourself.
ஒரு சில வினாடிகள் அந்த மகிமை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஆவிக்குரிய பெருமை,
only for a few seconds,
ஒரு சில வினாடிகள் மட்டுமே
you took that glory to yourself.
அந்த மகிமையை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டீர்கள்.
Then you repented. Oh God,
ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்பி விடுகிறீர்கள். ஆண்டவரே எல்லா மகிமை உமக்கு தான் சொந்தம்.
Gradually you find that you are immediately alert whenever you try to take any honor for yourself.
konjam konjamaga neengal andha ganathai ungalkkendru eduthukolla varumbodhu ujaragi udugireergal.
Many believers don't even think about these things.
Aneka viswasigal idai kurithu enni kuda paarpadillai.
They are seeking so much honor and all that, and they don't even get convicted about it.
Avargal evlovo ganathai thangalkkendru petrukonde irukkirargal, aanalum adai kurithu konjam kuna unarthivikkapadamale irukkirargal.
I don't criticize them.
Avargalai naan kurai kooruv maten.
I see, it's like small children do so many wrong things, we don't take it seriously.
சிறு பிள்ளைகள் எவ்வளவு தவறான காரியங்களை செய்கிறார்கள் அதை நாம் சீரிய முறையில் எடுத்துக்கொள்வதில்லை.
You know, like if a 1 year old child is dirtying its pants, it's not a serious thing.
ஒரு வயது குழந்தை ட்ரவுசர் அணிந்திருக்கிறது அதிலேயே ஒண்ணுக்கு போய் விட்டது என்று சொன்னால் அதை நாம் சீரிய தவறாக எடுத்துக்கொள்வதில்லை.
If a 20 year old man is still wetting his pants, that's pretty serious.
ஆனால் 20 வயது நிரம்பிய ஒரு மனிதன் தன்னுடைய பேண்டை நினைத்துக் கொண்டால் அது சீரியஸான காரியம்.
So I say, if you are 1 year old only in the Lord and you do some of these stupid things, it's okay.
ஆண்டவருக்குள்ளாக உங்களுக்கு ஒரு வயது தான் ஆகி இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட புத்தியனமான காரியங்களை செய்தால் பரவாயில்லை.
But if you are 20 years old and you are still doing that,
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 20 வயதாகி இன்னும் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருந்தால்
it's pretty serious.
அது சீரியஸான ஒரு காரியம்.
Most believers are like that.
ஆனால் அநேக விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறார்கள்.
30 years old and they are still wetting their pants.
30 ஆண்டுகளாகி இன்னுமாய் தங்களுடைய பேண்டை நனைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
And the pastor also is wetting his pants, so he can't teach anybody how to stop it.
பாஸ்டரே தன்னுடைய பேண்டை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி மற்றவர்களை நிறுத்த முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியும், போதிக்க முடியும்?
He also loses his temper. He also shouts at his wife and
அவரும் கோபப்படுகிறார், மனைவியை பார்த்து சத்தம் போடுகிறார், திட்டுகிறார்.
How can he teach other people not to wet their pants?
மற்றவர்களுக்கு எப்படி பேண்டை நினைக்க வேண்டாம் ஒண்ணு கடித்து என்று சொல்லாமல் இருக்க முடியும்?
What I want to say to you, my brothers,
ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால்,
think of all the things that are written in the Bible which nobody else is preaching.
மற்றவர்கள் பிரசங்கிக்காத காரியங்கள், வேதத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
Some of the wonderful things that you have heard in this church in the last so many years.
கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக சில அற்புதமான காரியங்களை இந்த சபைகளிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
You travel all over this country and you won't hear it anywhere else.
நீங்கள் நாடு முழுவதும் பிரயாணம் செய்து பாருங்கள், மற்ற இடங்களிலே கேட்பதே அரிதா இருக்கும்.
Your responsibility is greater.
கேட்கிற உங்களுடைய பொறுப்பு அதிகமா இருக்கிறது.
You know, I've said in our own church in Bangalore.
பெங்களூர்ல உள்ள என்னுடைய சபையிலே சொல்லி இருக்கிறேன்.
Do you know that we are in danger of becoming the biggest Pharisees in India?
இந்தியா தேசத்திலே மிகப்பெரிய பரிசேயர்களாய் மாறக்கூடிய அபாயத்திலே நாம் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன்?
Because we are preaching the highest standard of holiness.
ஏனென்றால் நாம் பரிசுத்தத்தை குறித்ததான உயர்ந்த தரத்தை நாம் போதிக்கிறோம்.
The higher the standard of holiness we preach, the bigger the danger of being a Pharisee.
எந்த அளவுக்கு உயர்ந்த பரிசுத்தத்தின் தரத்தை நாம் பிரசங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக பரிசேயத்தனமாய் மாறுவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கிறது.
The more you know the truth, the more your responsibility before God.
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது.
So we have to know the Father not only as one who loved us so much that he gave his son to die for us.
தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக மரிக்கும்படி ஒப்பு கொடுத்த தேவனுடைய அந்த அவ்வளவு பெரிய அன்பை அறிந்து கொள்வது மட்டுமல்ல,
but one who loves us so much that he will discipline us and punish us for some small mistake
siru thavurkaga kuda nammai shikshithu olungupaduthi kandikakoodiya andha anbaiyum nam arindukolla vendum mechikolla vendum.
See Revelation 3:19
velippaduthina vishesham 3rd adhigaram 19th vasanam.
Revelation 3:19
velippaduthina vishesham 3rd adhigaram 19th vasanam.
Those whom I love I reprove and discipline.
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு
சிட்சிக்கிறேன்.
தாம் நேசிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? இரண்டு
காரியங்கள்.
அவர்கள் கடிந்து கொண்டு கொள்கிறார்,
சிட்சிக்கிறார். நம்முடைய
பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அது
போல
கண்டிப்பாய் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோம்.
See, if you raise your voice when you speak to your child, that's not anger.
சில சமயத்திலே பிள்ளைகளிடத்திலே பேசுகிறோம், அது சத்தத்தை உயர்த்தி நாம் சில காரியங்களை சொல்கிறோம், அது கோபம் அல்ல.
Some parents get a bit convicted, oh, I sometimes raise my voice at my child.
சில பெற்றோர்கள் தாங்களாக ஐயோ பிள்ளைகளிடத்திலே சத்தத்தை உயர்த்தி பேசிவிட்டனே என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வு அடைகிறார்கள்.
You have to speak sometimes raising your voice, that is not anger.
சில சமயத்திலே சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டியதா இருக்கிறது, அது கோபம் அல்ல.
See, for example, if somebody is standing 100 feet away,
யாராவது ஒருவர் 100 அடிக்கு தூரத்திலே நின்று கொண்டிருக்கிறார், நிறைவேற்றிக் கொள்வார். நான் சத்தம் போட்டு
கூப்பிடுறேன்,
சகோதரர் வின்சென்ட்,
I'm not angry.
நான் கோபப்படுவதில்லை.
He is so far away, that's why I'm saying it.
அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறபடினாலே நான் சத்தம் போட்டு கூப்பிடுகிறேன்.
Have you seen sometimes children can sit 2 feet away but in their mind they are many miles away?
சில சமயத்திலே பிள்ளைகள் 2 அடிக்கு அருகாமையில தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், தங்களுடைய மனதிலே 100 அடி தூரத்திலே இருப்பார்கள்.
All children are like that.
எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறார்கள்.
Tell them drink your milk.
பால் குடிப்பா.
Can't hear, so many miles away.
கேட்கவில்லை, அவர்களை மிகவும் மைலுக்கு அப்பால் மனதிலே போய்விட்டார்கள்.
Drink your milk.
பால் குடிப்பா.
Can't hear.
கேட்கவில்லை.
Drink your milk.
ஏய் பால் குடி.
Okay.
சரி சரி என்ன குடித்து விடுவார்கள்.
It's not anger. It's not anger.
அது கோபம் அல்ல.
In his mind he was sitting 1 mile away. He couldn't hear you.
மனதிலே ஒரு மைலுக்கு அப்பால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் பேசுகிறது காதுக்குள்ளே போகவில்லை.
So don't feel convicted when you raise your voice at your children. That's they can't hear. That is another.
ஆகவே சில சமயத்தில் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் பிள்ளைகளிடம் பேசும்பொழுது அதை குறித்து நீங்கள் குற்ற உணர்வடைய வேண்டாம்.
So the Lord does that sometimes to us.
தேவனும் சில சமயத்திலே நமக்கு அப்படி செய்கிறார்.
He speaks softly.
மெதுவாக பேசுகிறார்.
And he speaks loudly to us.
சில சமயத்திலே சத்தமாக பேசுகிறார்.
Because we are not listening when he speaks softly.
அவர் மெதுவாக பேசும்பொழுது நாம் கவனிப்பதில்லை.
And when you get a sickness he is shouting at you.
ஒரு வியாதி உங்களுக்கு வந்தால் அந்த நேரத்திலே தேவன் சத்தமாய் பேசுகிறார் என்ற அர்த்தம்.
He is angry.
அவர் கோபமாய் இருக்கிறதுபடினாலே அல்ல.
Because he loves you.
அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே.
That is another side of that coin of love.
இந்த அன்பின் நாணயத்தின் மறுபக்கம் தான் இது.
That like he loved you to send his son to die for you on the cross.
உங்களுக்காக சிலுவையிலே மரிக்க முடியாத தம்முடைய குமாரனை அனுப்பக்கூடிய அந்த அன்பு.
He loves you so much that he wants to remove all sin from your life.
அதே அன்புதான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் நீக்குவதற்கு முயற்சிக்கிறது.
See Hebrews chapter 12.
எபிரேயர் 12th அதிகாரம்
verse 6.
ஆறாம் வசனம்.
Those whom the Lord loves he disciplines and he scourges every son whom he receives.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து என்று நாம் பார்க்கிறோம். எந்த மகனையும் தண்டிக்கிறார், தாம் சேர்த்துக் கொள்கிற மகன்.
What is the word there in Tamil I don't know but in English it says he scourges every son whom he receives.
தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்.
You know in English the word scourge.
ஆங்கிலத்திலே scourge என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது.
That is a leather whip with which they whip Jesus.
சாட்டை எடுத்து இயேசுவை அடித்தார்களே, தோளினால் செய்யப்பட்ட சாட்டை, அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
It's like if I take out my belt and hit my child, that is scourging.
என்னோட பெல்ட்டை கழற்றி பிள்ளைகளை அடிக்கிறேனே, அதுதான் அந்த தண்டிக்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
I have done that.
நான் இதை செய்திருக்கிறேன்.
Because God does that to me.
தேவன் அதை எனக்கு செய்திருக்கிறபடினால்.
To whom does God do it?
யாருக்கு தேவன் அதை செய்கிறார்?
What is read in your Bible?
உங்களுடைய வேதத்திலே வாசித்து பாருங்கள்.
Every single son and daughter.
எந்த மகனையும் எந்த மகளையும்.
That word son includes daughter also.
மகன் என்கிற வார்த்தை மகளையும் சேர்த்து சொல்கிறது.
It doesn't say most of them.
அதே அதிகமான பேர்களிடத்தில் என்றால்
every one of them.
அதே இருக்கிற ஒவ்வொருவரையும்.
And if you don't get this discipline verse 8 then you're not really a child of God.
இந்த சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லை.
How do I know I'm a child of God?
நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி எனக்கு தெரியும்?
You may say many many ways.
பல பல வழிகளில் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லலாம்.
5 years ago I asked Jesus to come into my heart.
5 வருடங்கள் முன்பாக இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று நான் கேட்டேன்.
You ask me brother Zach how do you know you're a child of God?
சகோதர ஜாக் அவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்டால்,
the lord takes out his belt and hits me.
தேவன் தன்னுடைய பெல்ட்டை எடுத்து என்னை அடிக்கிறார்.
ஓ, that's how you know you're a child of god.
பிரிதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அறிகிறீர்களா?
That's what it says here.
இங்க அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
He never hits me without a reason.
எந்த காரணமும் இல்லாமல் அவர் என்னை அடிப்பதில்லை.
I am a foolish father. Sometimes by mistake I have punished my children without a reason.
காரணமே இல்லாமல் சில சமயங்களிலே என்னுடைய பிள்ளைகளை புத்தியீனமான தகப்பனாக இருந்து அடித்திருக்கிறேன்.
It says here.
இங்க பார்க்கிறோம்.
Earthly fathers disciplined us as they thought best.
தாங்கள் மேன்மையானது என்று எண்ணினபடியாய் இந்த பூமிக்குரிய பிதாக்கள் தண்டித்திருக்கிறார்கள், சிட்டித்திருக்கிறார்கள்.
But not God. God is not like that.
ஆனால் தேவன் அப்படி அல்ல.
God disciplines us perfectly.
தேவன் நம்மை பூர்ணமான விதத்திலே அவர் நம்மை சிட்டிக்கிறார்.
Even earthly fathers, verse 10, they disciplined us according to what they thought best.
பூமிக்குரிய தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம்
ஆனாலும்
தவறுகளை செய்கிறார்கள்.
When God disciplines, it says,
ஆனால் அங்கே பார்க்கிறோம், தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது
always that we can share his holiness.
அந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் அதை நம்மை சிட்சிக்கிறார்.
You need to understand what sharing his holiness is.
அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகுவது என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
Supposing your father owns 100 lakhs worth of 1 crore or 10 crores worth of property.
1 கோடி அல்லது 10 கோடி ரூபாய் பெருமானமுள்ள சொத்தை உங்கள் அப்பா வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
And you are just 2 or 3 children.
உங்களுக்கு 2 3 பிள்ளைகள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள்.
So the father has decided he's going to share 3 crores with each of you.
உங்கள் ஒவ்வொருவருக்கும் 3 கோடி ரூபாய் கொடுப்பதாக பிரித்து கொடுப்பதாக தீர்மானிக்கிறார்.
Are you interested in getting that?
அதை பெற்றுக் கொள்வதிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா?
What do you think?
என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
Don't try and act spiritual, just tell me the truth.
ரொம்ப ஆவிக்குரியல் போல நடந்து கொள்ள வேண்டாம். உண்மையா என்ன நினைக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள்.
Yeah, you want it.
உங்களுக்கு தேவைதான்.
I would be happy to get it because I can use it in so many good ways.
நான் அந்த 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொள்ள நான் விரும்புவேன் என்றால் பல விதங்களில் அதை நான் பயன்படுத்தலாம்.
For the glory of God.
தேவ மகிமைக்காக.
So now this sharing his holiness is just like some rich father giving me his property.
ஒரு ஐஸ்வர்யவானாக தகப்பன் தன்னுடைய சொத்தை பங்கிட்டு கொடுப்பது போலதான் இங்கேயும் இந்த பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ள
மாற்றுகிறார். இந்த
3 கோடி ரூபாய் உங்கள் தகப்பன் கொடுக்கிறாரே, அது கொஞ்ச நாட்களில் மறைந்துவிடும். அல்லது நீங்கள் மரிக்கும் போது அதோடு கூட அதுவும் நீங்கிவிடும்.
இன்ஹெரிட்டன்ஸ் மை ஹெவன்லி ஃபாதர் கிவ்ஸ் மீ.
ஆனால் என்னுடைய பரலோக பிதா எனக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம்,
he wants to share his holiness with me.
அவர் என்னோடு கூட அந்த பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார்.
Your father will not share his inheritance with all the servants who work in his house.
தன்னுடைய வீட்டிலே வேலை செய்யற எல்லா வேலைக்காரளோடும் கூட தன்னுடைய சொத்தை உங்களுடைய தகப்பன் பங்கிட மாட்டார்.
All his may own a factory and all the workers in his factory will not get a share.
அல்லது உங்கள் தகப்பன் ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருந்தால் அங்கே உள்ள எல்லா வேலையாளர்களுக்கும் அந்த பங்கு கிடைக்காது.
He shares it only with his children.
தம்முடைய பிள்ளைகளிடத்திலே தான் அதை பங்கு
வைக்கிறார். God does not share his holiness with all the millions of angels.
தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கோடிக்கணக்கான தூதர்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பதில்லை.
He shares it with his children.
நம்முடைய பிள்ளைகளோடு கூட அதை பகிர்ந்து கொடுக்கிறார்.
I want to share in that.
அதிலே எனக்கும் ஒரு பங்கு தேவை.
I want to share in that more than any inheritance that I can get from any earthly father.
இந்த பூமிக்குரிய தகப்பனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சுதந்திரத்தை காட்டிலும் இந்த சுதந்திரம் எனக்கு வேண்டும்.
Do you want that inheritance from your father?
இந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோக பிதாவினிடத்திலிருந்து தேவைப்படுகிறதா?
You can only get it if you allow him to discipline you.
அவர் உங்களை சிட்சிக்கும்படி நீங்கள் அனுமதிக்கும் பொழுது மட்டுமே அது உங்களுக்கு கிடைக்கும்.
That's what it says.
அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
All discipline, verse 11, now is very painful, not joyful.
எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்.
But afterwards it will reproduce the peaceful fruit of righteousness.
பிற்காலத்திலே அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
It will not produce the peaceful fruit of righteousness in everybody.
ஆனால் எல்லாரிடத்திலேயும் அது நீதியாகிய சமாதான பலனை
இங்கே பார்க்கிறோம். Only for those who allow themselves to be trained by it.
இந்த சிட்சையினாலே தாங்கள் பழகினவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இது பலனை கொடுக்கும்.
See, if I punish my child,
என்னுடைய மகனை நான் தண்டிக்கிறேன்,
he can become so bitter.
அவன் என் மீது கசப்புள்ளவனாய் மாறிவிடுவான்.
Just waiting till I'm 18 years old, I'm going to run away from this house.
18 வயது எப்பொழுது எனக்கு ஆகும், இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறேன் என்று காத்துக் கொண்டிருக்கிறான்.
Such children will get nothing.
அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடைக்காது.
But like we heard,
நாம் கேட்டது போல,
that you beat that child,
நீங்கள் குழந்தையை அடிக்கும் பொழுது,
he comes and hugs you and says,
அந்த குழந்தை வந்து உங்களை கட்டிக் கொள்கிறது, அப்பா என்று அரவணைத்துக் கொள்கிறது.
I have punished all my four sons.
என்னுடைய நான்கு மகன்களையும் நான் தண்டித்திருக்கிறேன்.
And they all love me today. They all call me their hero.
இன்றைக்கு அந்த நான்கு பேரும் என்னை நேசிக்கிறார்கள். தங்களுடைய கதாநாயகனாக என்னை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
They said, we want to bring up our children the way you brought us up.
நீங்கள் எங்களை வளர்த்தது போலவே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
When they were getting the punishment, they didn't say those words.
ஆனால் அந்த தண்டனை அவர்களுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லவில்லை.
You see, I always used to pray with my children after punishing them.
நான் என்னுடைய பிள்ளைகளை தண்டித்த பிறகு அவரோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருந்தேன்.
We you have not only done something wrong, we have hurt the Lord by what you did.
நீங்கள் ஏதோ தவறு செய்தது மட்டுமல்ல, நான் நீங்கள் செய்த காரியத்தினாலே தேவனை துக்கப்படுத்தியிருக்கிறீர்கள்.
I have to punish you because the Lord told me to do that.
தேவன் இதை செய்து செய் என்று சொன்னபடியாலே நான் உங்களை தண்டிக்க வேண்டியதாக இருக்கிறது.
I don't like to do it.
நான் அதை செய்வதில் எனக்கு பிரியமில்லை.
But the Bible says வேதம் சொல்கிறது
அப்படி தான் செய்ய வேண்டும்னால் நான் செய்தானாக வேண்டும்.
Now let's pray.
இப்பொழுது நாம் ஜெபிப்போம்.
So I'll pray.
நான் ஜெபிப்பேன்.
Sometimes once I say, okay, now you pray.
ஒரு முறை ஒரு மகனை இப்பொழுது நீ ஜெபி என்று சொன்னேன்.
And one of them will say, I don't feel like praying now.
இப்பொழுது நான் ஜெபிப்பது போல எனக்கு உணர்வு இல்லை என்று சொல்லிவிட்டான்.
I say, okay, don't pray.
சரி, பரவாயில்லை, கவலைப்படாதே.
But today,
ஆனால் இன்றைக்கு
they are very thankful.
நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
So it will be like that. All of you got small children.
சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்.
Don't be afraid to correct them, punish them.
அவர்களை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் நீங்கள் ஒரு காலம் நீங்கள் அதிலே தயக்கம் காட்ட வேண்டாம்.
15 years later,
15 ஆண்டுகள் கழித்து,
20 years later,
20 ஆண்டுகள் கழித்து,
they will thank you.
அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்வார்கள்.
Because children don't know what's good for them.
ஏனென்றால் பிள்ளைகளுக்கு தங்களுக்கு எது நல்லது என்று தெரியாது.
Even in earthly things,
பூமிக்குரிய காரியங்களிலே கூட.
Some of our children may say, I don't want to study.
நம்முடைய சில பிள்ளைகள் எனக்கு படிப்பதற்கே பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள்.
I want to go and play cricket or football all the time.
எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் கால்பந்து விளையாடிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லது கிரிக்கெட் விளையாடிக் கொண்டே இருக்க வேண்டும்.
What you got to do with such children?
அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
You got to say sorry. You got to sit down and study.
நீ உட்கார்ந்து இப்பொழுது படிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.
Whether you like it or not, you got to sit down and study.
உனக்கு பிடிக்கதோ பிடிக்கவில்லையோ உட்கார்ந்து படிக்க வேண்டும்.
You have to get a job one day and support yourself.
ஒரு நாளிலே நீ வேலைக்கு சென்று உன்னை நீயே தாங்கிக் கொள்ள வேண்டும்.
You can't support yourself just by playing cricket and football.
கிரிக்கெட்டும் கால்பந்தும் விளையாடிக் கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் விளையாடிக் கொண்டே நீ ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து உன்னை தாங்கிக் கொள்ள முடியாது.
Only one or two people who become great cricketers and football.
அப்படி விளையாடுகிறவர்களே ஏதோ ஆயிரத்தில் ஒருவர் ரெண்டு பேர் தான் கால்பந்து ஆட்ட வீரர்களாய் கிரிக்கெட் வீரர்களாய் மாறுகிறார்கள்.
We can't, you may not be so good.
நீ அந்த அளவுக்கு நன்மை திறமை உள்ளவனா இல்லாமல் இருக்கலாம்.
You can't earn your living like that. You got to sit down and study.
நீ பிழைப்புக்கு அப்படி நீ சம்பாதிக்க முடியாது. நீ உட்கார்ந்து படிக்க வேண்டும்.
The parents must take the time to sit down with them and say, now listen, they open up your book now.
பெற்றோரும் பிள்ளைகளிடத்தில் உட்கார்ந்து இப்பொழுது உன்னுடைய புத்தகத்தை திற என்று உட்கார வேண்டும்.
If you are not willing to take those pains with your children,
உங்கள் பிள்ளைகளிடத்திலே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாம் ஏன் பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பமில்லை என்றால்,
I believe that you are depriving your children of something good.
உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையாய் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் அவர்களுக்கு தவிர்த்து விடுகிறீர்கள், தடை
செய்கிறீர்கள்.
தகப்பனாய் இருக்கிற நீங்கள் அவர்களோடு கூட கண்டிப்புள்ளவர்களாயிருங்கள்.
We have to be kind and strict.
நீங்கள் தயவாயும் கண்டிப்பாயும் இருக்க வேண்டும்.
See, it says in Romans chapter 11,
ரோமர் 11 அதிகாரத்திலே,
when we talk about God is a very loving father,
தேவன் ஒரு அன்பான தகப்பன் என்று நாம் பேசும்பொழுது,
we are not afraid of him.
நாம் அவரை பார்த்து பயப்படுவதில்லை.
We are not afraid of him, not because he just gives us chocolates all the time.
அவர் எப்பொழுதுமே நமக்கு சாக்லேட்டே கொடுத்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் பயப்படாமல்
இருக்கோம். He disciplines us.
அவர் நம்மை சிட்சிக்கிறார்.
See Romans 11 verse 22.
ரோமர் 11 அதிகாரம் 22 வசனம்.
Behold then the kindness and the severity of God.
ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார்.
Behold means look carefully at it.
ஆகையால் என்று சொன்னால் கவனமாய் இதை கண்ணோக்கி பாருங்கள்.
Look carefully at how kind God is.
தேவனுடைய தயவு எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கி பாருங்கள்.
Now we spent number of sessions looking how kind God is.
தேவன் எவ்வளவு தயவுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு எத்தனையோ கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன்.
There is only one side of the coin.
அது நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டும்தான்.
Now let us turn the other side now.
இப்பொழுது நாணயத்தின் மறுபக்கத்துக்கு திருப்புவோம்.
It says look carefully at how strict God is.
தேவன் எவ்வளவு கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை கண்ணோக்கி பாருங்கள்.
Are you afraid of that?
அதை குறித்து பயப்படுகிறீர்களா?
If you are a baby, you are afraid.
நீங்கள் பிள்ளைகளா இருந்தால் குழந்தைகளா இருந்தால் பயப்படுவீர்கள்.
I'll tell you my experience.
என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Sometimes
சில சமயங்களிலே
I'm down in bed with a fever or some sickness.
நான் படுக்கையிலே ஏதோ ஒரு வியாதி வந்து அல்லது ஜுரம் வந்து படுத்துக் கொண்டிருப்பேன்.
I say this may be a discipline from God, I don't know.
எனக்கு தெரியவில்லை, இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கண்டிப்பாய் இருக்கலாம், சிட்சியாய் இருக்கலாம்.
It may not be.
அல்லது இல்லாமலும் இருக்கலாம்.
Maybe because there's a flu in the town that I got it.
தொற்று வியாதி இந்த ஊரிலே வந்தபடினால அந்த ஜுரம் என்னையும் தொற்றிக் கொண்டு விட்டது.
Many times it could be that also.
அநேக சமயங்களிலே அப்படியும் இருக்கலாம்.
maybe 70% of the time
70% நேரம் அது இந்த காரணத்தினால இருக்கலாம்
20-30% of the time it may be a discipline also
20-30% நேரங்களிலே அது தேவனுடைய கண்டிப்பாய் சிட்சியாய் இருக்க முடியும்
but if it is a discipline god will tell us
அது ஒரு சிட்சியாய் இருக்குமேயானால் தேவன் அதை நமக்கு உணர்த்தி சொல்வார்
don't think every time you get a fever it's a discipline
எப்பொழுது பார்த்தாலும் ஜுரம் வந்தாலும் அது தேவனுடைய சிட்சி என்று எண்ண வேண்டாம் இல்லை
may 70-80% of time it may be just because of things in the air
70-80% நேரங்களிலே அந்த வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளினாலே உங்களுக்கு உடல்நலம் குறைவாக இருக்கலாம்
you shouldn't condemn yourself
உங்களை நீங்களே குற்றப்படுத்த கூடாது
i have this practice
எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு
whenever i'm sick or got a fever
எப்பொழுதெல்லாம் எனக்கு வியாதி வருகிறதோ ஜுரம் வருகிறதோ ஆண்டவரே
is this a discipline
இது உம்மிடத்தில் வரக்கூடிய சிட்சையா
did i do something wrong which i don't know
எனக்கு தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டேனா
please show me
எனக்கு காண்பி மாட்டவரே
sometimes the lord shows me
சில சமயத்தில தேவன் அதை எனக்கு காண்பிக்கிறார்
yeah 3-4 days ago
3-4 நாட்களுக்கு முன்பாக
this is what you did
இதை தான் நீ செய்தாய்
and it is such a small thing which most people won't even call a sin
अनेகர் அதை பாவம் என்றே அழைக்க மாட்டார்கள் அவ்வளவு சிறிய காரியமா இருக்கலாம்
small little thing
சிறு காரியம்
maybe little bit of glory i took for myself
கொஞ்சம் மகிமை எனக்காக எடுத்துக்கொண்டேன்
God is strict.
Devan kandipullavar.
Now he never punished me like that when I was a new believer.
Naan oru pudhu viswasiya irundha bodhu ipdi avar enai sichikkavillai.
When I was a new believer I was doing so many wrong things but God spared it.
Pudhu viswasiya irundha evlo thavarana kaaryangalai seidhen devan adai kaanamal vittuvittar.
Now I find in my life God is strict about very very small things.
Ippozhudhu siru siru kaaryangalile kuda devan adhiga kandippulavara irukkirar endru naan paarkiren.
And I have been so excited to see that.
Idai paarpadharku naan paravasam adaigiren.
I say Lord I'm so thankful that you don't let me go even for that small little thing.
Aandavare indha siru kaaryathukku kuda neer ennai vittu vidamal irukkireer aandavare adarkaga umakku nandri endru solugiren.
Please discipline me like this till the end of my life
ஆண்டவரே என் வாழ்க்கை முடிவு பரியந்தம் இப்படியே நீர் என்னை சிட்சியும் என்று கேட்கிறேன்
because we read in Ephesians 5
எபேசியர் 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்
that the lord is cleansing us as a church in Ephesians 5:27
எபேசியர் 5 அதிகாரம் 27 வசனத்தில் சபையாய் இருக்கிற நம்மை தேவன் சுத்திகரிக்கிறார்
it says in verse 26 he's going to sanctify us with the word of god
தேவனுடைய வார்த்தையினாலே அதை பரிசுத்தமாக்குகிறார் என்று 26 வசனத்தில் வாசிக்கிறோம்
god may speak to us his word through the bible
தேவன் தம்முடைய வார்த்தையை வேதத்தின் மூலமாக பேசுவார்
or through a discipline that is also a word of god
அல்லது ஒரு சிட்சியின் மூலமாக அதுவும் தேவனுடைய வார்த்தை தான்
when I discipline i listen why is god disciplining me and he gives me a word
நான் சிட்சிக்கப்படும் பொழுது நான் கவனிக்கிறேன் அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்
the lord says this little thing that happened 3-4 years days ago
3 நாட்களுக்கு முன்பாக நடந்த இந்த சிறு காரியம்
where you spoke to somebody
ஒருவரிடத்தில் நீ பேசின விதம்
something you did
அல்லது நீ செய்த காரியம்
some little glory you took
அல்லது நீ எடுத்துக்கொண்ட சிறு மகிமை
were a little selfish
அல்லது அங்க இடத்துல நீ கொஞ்சம் தன்னலமுள்ளவனாய் சுயநலமுள்ளவனாய் இருந்தாய்
and the reason is this
காரணம் இதுதான்
because in verse 27 he wants to present me one day completely full of glory
மகிமையுள்ள சபையாக என்னை அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள விரும்புகிறார்
having no spot
கறை இல்லாமல்
no wrinkle
திரை இல்லாமல்
that i can be absolutely holy
முற்றிலும் பரிசுத்தமான ஒருவனாய் மாறும்படியாய்
if i look at my character
என்னுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது
like a wedding dress
ஒரு கல்யாண வஸ்திரத்தை போல
it says that in revelation 19 the bride has made herself ready with a wedding dress
மணவாட்டி கல்யாண வஸ்திரத்தினாலே தன்னை ஆயத்தமணினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம்
god is ironing this dress so that all the wrinkles go out
and the vastrathile irukkakudiya surukangal ellam pogumudiyaga devan or istri pattiye veithu avar istri podugirar
hangs it up and says yeah i say lord that looks great
ange and the iron panina thuniyai and the vastrathai appadiye paarkirar andavar evlo magimiyaga irukkirad endra solugiren
god says no there's a little wrinkle here you got to put it back
illa illa inge or siru surukam irukkirad endra solli meendum ay and soodaaki iron podugirar
puts the hot iron on me and rubs it
and the soodana iron box en meedhu potta theekirar
because he wants to remove that wrinkle
and the surukate avar edukka virumbugirar
just a small wrinkle
siru surukam thane
bride may say no it's okay
manavaati adu chinna surukam thane endru solugira illa illa
it has to be perfect
adu poornamaa irukka vendum
and then there's one little spot there
inge oru siru karai irukirathu
we got to wash that again
adai meendumai thuvaikka vendum endru solugira
then we got to iron it again
adukku piragu meendumai oru iron panna vendum
i say this is a perfect god
இவர் பூர்ணமான தேவன்
who wants me to be absolutely perfect not even one small black dot on this wedding dress.
Indha kalyana vastrathile oru siru karuppu pulli kuda irukka koodadhu endru virumbugira devan.
Not even one wrinkle, one small little wrinkle, no.
Oru siru surukkam kuda kaanapadakoodadhu irukkave koodadhu endru virumbugira devan.
But I should be absolutely holy, verse 27.
27th vasanathile
absolutely blameless.
Muttrilum parisuttham pizhaiyattradumana oruvanai maara vendum.
Do you want God to make you like that?
Devan ippadi ungalai maatra mudiya virumbugireela?
I want it.
எனக்கு அது தேவை.
I want it with all my heart.
முழு இதயத்தோடு கூட நான் அதை விரும்புகிறேன்.
If you say that to God, he will really take you.
நீங்கள் இதை தேவனிடத்தில் சொல்லும் பொழுது அவர் அதை உங்களை எடுத்துக் கொள்வார்.
You know how he'll do it?
அவர் எப்படி செய்வார் தெரியுமா?
He will discipline you.
அவர் உங்களை சிட்சிப்பார்.
You know, like you heard brother Charles say.
சகோதரர் சார்லஸ் சொன்னது போல.
Somebody told him, don't go too near to God because then life becomes a little difficult.
ஆண்டவரை கிட்ட நெருங்கி போனால் வாழ்க்கை கடினமாகி விடும் என்று சொன்னது போல.
A little distance.
எப்பொழுதே ஒரு இடைவெளி வைத்தே போங்கள்.
You know, there's a verse like that in the Ecclesiastes. Don't be too righteous.
மிஞ்சின நீதிமானாய் இராதே என்று நாம் பிரசங்கின் புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
Can you imagine going to Jesus and saying don't be too righteous?
இயேசுவரிடத்திலே போய் சொல்ல முடியுமா, ஆண்டவரே ரொம்ப மிஞ்சின நீதிமானாய் இருக்க வேண்டாம் என்று சொல்ல முடியுமா?
Yeah, in one way to be super righteous like the Pharisees, that is wrong.
பரிசேயர்களை போல மிஞ்சின நீதிமானாய் இருப்பது என்பது தவறுதான்.
But washing the hands and all that.
கை எப்பொழுது பார்த்தாலும் கை கழுவி கொண்டே
இருக்க. We're not talking about that.
அதை குறித்து நான் பேசுவதில்லை.
We're talking about perfect holiness.
பூரணமான பரிசுத்தத்தை குறித்து நான் பேசிக்
கொண்டிருக்கிறேன். God loves you.
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.
So he'll discipline you.
ஆகவே உங்களை அவர் சிட்சிப்பார்.
That is because he's a good father.
ஏனென்றால் அவர் நல்ல தகப்பன்.
He's not a grandfather.
அவர் நல்ல ஒரு தாத்தா அல்ல.
You know that?
உங்களுக்கு தெரியுமா?
You know how grandfathers are?
தாத்தாமார்கள் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா?
They don't take belt and all.
தாத்தாமார்கள் பெல்ட் எல்லாம் எடுத்து பேரன் பிள்ளைகளை அனுப்பி அடிப்பதில்லை.
Only chocolate, 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 ice cream, chocolate.
எப்பொழுது பார்த்தாலும் சாக்லேட் வாங்கி கொடுப்பார், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார், சாக்லேட் வாங்கி கொடுப்பார் தாத்தா.
I became a grandfather a little while ago.
கொஞ்ச நாட்கள் முன்பாக நான் ஒரு தாத்தாவாய் மாறிவிட்டேன்.
So one of the brothers in Bangalore asked me.
பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை பார்த்து கேட்டார்.
So when you saw your little grandson, how did you feel?
உங்களுடைய பேரனை பார்த்த உடனே நீங்கள் எப்படி உங்களுடைய உணர்வுகள் இருந்தது என்று கேட்டார்.
I said I thought how can anybody punish this sweet little child?
இந்த சிறு குழந்தையை பேரப்பிள்ளை எப்படி யாராவது ஒரு தண்டிக்க முடியும் என்று நான் எண்ணினேன்.
How can anybody punish this sweet little thing?
இந்த அருமையான குழந்தையை யாராவது எப்படி தண்டிக்க முடியும்?
So they asked me, what if you see one day your son taking out the belt or something to hit the child?
ஒரு நாளிலே உங்களுடைய மகன் பெல்ட்டை எடுத்து அந்த உங்கள் பேரப்பிள்ளை அடிக்கும் பொழுது நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று கேட்டார்.
I said, I think I'll go for a walk.
நான் அப்படியே கொஞ்சம் நடந்து விட்டு வருகிறேன் சொல்லி நான் தப்பித்து போய்விடுவேன் என்று சொன்னேன்.
And I'll come back after about half an hour.
அரை மணி நேரம் கழித்து நான் திரும்பி வருவேன்.
Then my grandson will come running to me and say, daddy hit me.
அப்போ என் பேரப்பிள்ளை ஓடி வந்து அப்பா அடிச்சிட்டாங்க என்று சொல்லி சொல்லுவான்.
And I will take him on my lap.
நான் அவனை மடியில் எடுத்துக்கொள்வேன்.
And I say, that's good for you.
அது உனக்கு நல்லது என்று சொல்லுது.
Because the Bible says,
வேதம் சொல்கிறது,
that there are a lot of wrong things in our heart and your father loves you and that's why he disciplines you.
உள்ளத்திலே பல தவறான காரியங்கள் இருக்கிறது, ஆகவே உன் தகப்பன் உன்னை தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார்.
But I can't do that because I'm a grandfather.
நான் தாத்தாவா இருக்கிறபடினால என்னாலே அதை செய்ய முடியாது.
God is not a grandfather. Thank God he is not a grandfather.
ஆகவே தேவன் யாருக்குமே தாத்தா அல்ல. அதற்காக தேவனுக்கு நன்றி, அவர் தாத்தா அல்ல, அவர் தகப்பன், பிதா.
That's why I say you can't become a grandchild of God.
ஆகவே தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது, நீங்கள் தேவனுக்கு பேரப்பிள்ளைகளாய் மாற முடியாது.
I become a child of God, my children cannot become God's grandchildren.
நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பேரப்பிள்ளைகளாய் மாற முடியாது.
They have to become directly his children.
அவர்கள் நேரடியாக அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும்.
Because God is not grandfather to anybody.
தேவன் யாருக்குமே தாத்தாவல்ல.
He is a father.
அவர் ஒரு தகப்பன்.
He disciplines.
அவர் சிட்சிக்கிறார்.
He takes out his belt and he hits us.
அவர் தம்முடைய பெல்ட்டை எடுத்து அவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார்.
He doesn't want even one spot to remain in you.
உங்களிடத்திலே ஒரு கறையாகிலும் இருக்க முடியாது.
He doesn't want even a wrinkle in you.
ஒரு சுருக்கம் கூட இருக்க முடியாது, விரும்புவதில்லை.
What a loving father.
என்ன அருமையான தகப்பன்.
It's like a father who sees some sickness in his child and says, I'm going to take you to the best doctor, even if you have to surgery, cut your stomach, do anything, I'm going to heal that disease in you.
வியாதிப்பட்ட ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது தகப்பன் சொல்கிறார், உனக்கு இந்த வியாதி இருக்க கூடாது, நான் சிறந்த மருத்துவரிடத்திலே அறுவை சிகிச்சை நிபுணரிடத்திலே கொண்டு சென்று அறுவை சிகிச்சை செய்தாலும் இந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்
என்று சொல்கிறார். Even if they have to cut open your body, operate you, remove this thing, I'm going to get you healed.
உன்னுடைய சரீரத்தையே அந்த டாக்டர்கள் வெட்டி அந்த கட்டியை நீக்க வேண்டுமானாலும் பரவாயில்லை, நான் அதை செய்வதற்கு அனுமதிப்பேன்.
Oh, but daddy, that will be very painful if the doctor cuts me.
ஐயோ, என்னை டாக்டர்கள் அறுக்கும் பொழுது எனக்கு வேதனை அளிக்குமே என்று மகன் சொல்லலாம்.
You don't understand that, my son.
மகனே, உனக்கு அது விளங்காது.
But I love you.
ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன்.
I will allow that doctor to cut you because I don't want this disease to remain in your body.
இந்த வியாதி உன்னுடைய சரீரத்தில் இருப்பதற்கு நான் விரும்பாதபடினாலே அந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதற்கு நான் கண்டிப்பாக அனுமதிப்பேன்.
Don't fathers understand that when they send their child for some operation?
தன்னுடைய மகனையோ மகளையோ அறுவை சிகிச்சைக்கு அனுப்பும் பொழுது தகப்பன் இப்படி உணர்கிறது இல்லையா?
We don't understand sometimes why God gives us such a hard time.
சில சமயங்களில் நமக்கு கடினமான சூழ்நிலையை தேவன் ஏன் கொடுக்கிறார் என்பது நமக்கு விளங்குவதில்லை.
Why does he allow you to face some trial?
சில உபத்திரவங்களை சந்திக்கும்படியாக ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? சில வியாதிகளை சந்திக்கும்படியாக,
financial difficulties,
சில பண நெருக்கடி,
some opposition from people,
ஜனங்களிடத்திலிருந்து எதிர்ப்பு,
maybe somebody takes you to court,
சிலர் உங்களை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்கிறார்கள்.
It is all for your good.
இவைகளெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான்.
I have faced many things in my life, but I can say today it is all for my very best.
அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன், அதன் பின்பாக அவைகளெல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று நான் இப்பொழுது சொல்ல முடியும்.
God does not even want a spot in my life.
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கறை கூட இருக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார்.
This is the father we have.
நமக்கு இருக்கக்கூடிய தகப்பன் இவர்தான்.
We really need to praise God for his discipline.
அவருடைய சிட்சைக்காக உண்மையாலுமே நாம் தேவனை துதிக்க வேண்டியிருக்கிறது.
Say, Lord, do it even more.
ஆண்டவர், இன்னும் அதிகமாய் செய்யும். ஆண்டவரே,
make me perfectly holy.
ஆண்டவரே, என்னை பூரண பரிசுத்தவானாய் மாற்றும்.
Shall we bow our heads for a moment?
நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா?
Will you say to the Lord in your heart?
உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்களா?
Lord, I want to be as holy as Jesus.
ஆண்டவரே, இயேசுவைப் போல நானும் பரிசுத்தமுள்ளவனாய் மாற வேண்டும்.
In my thoughts,
என்னுடைய எண்ணங்களிலே,
in my words,
என்னுடைய வார்த்தைகளிலே,
in my deeds,
என் கிரியைகளிலே,
in my attitude to money,
பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை,
in my attitude to my fellow believers,
என் சக விசுவாசிகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை,
also in my attitude towards those who hate me and criticize me,
என்னை பகைத்து குறை கூறுகிறவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை,
towards those who betray me like Judas Iscariot,
யூதாஸ் காரியத்தை போல என்னை காட்டிக் கொடுக்கிறவருடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலை,
I want to be holy like Jesus,
இயேசுவைப் போல ஆண்டவரே நான் பரிசுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும்,
my attitude towards women,
ஆண்டவரே ஸ்திரீகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை,
in my attitude towards the passions in my body,
என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிறதான எல்லா விதமான இச்சை உணர்வுகள்,
Lord, make me without spot, without wrinkle,
ஆண்டவரே கரை திரையற்றவனாக என்னை மாற்றும்.
I don't want an earthly inheritance, but I want to inherit your holiness.
பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தின் அந்தலே சுதந்திரம் அடைய விரும்புகிறேன்.
Please give it to me, Lord.
ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்துக்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றும்.
And today,
இன்றைக்கு,
I give you permission to discipline me in any way you like.
ஆண்டவரே, நீர் விரும்புகிற எந்த விதத்திலாகிலும் ஆண்டவரே என்னை சிட்சிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன்.
I will accept it as from a hand of love.
ஆண்டவரே, ஒரு அன்பின் கரத்திலிருந்து வருவதாக அதை நான் எண்ணி ஏற்றுக்கொள்ளுவேன்.
Any way you like.
ஆண்டவரே, நீர் விரும்புகிற எந்த விதத்திலாவது செய்யும்.
I will not compare myself with other believers.
மற்ற விசுவாசிகளோடு கூட ஆண்டவரே என்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன்.
I will not say why are you treating me like this.
ஏன் இப்படி என்னை நடத்துகிறீர் என்று கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரே,
I will accept your discipline.
உம்முடைய சிட்சையை ஆண்டவரே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன்.
You are my father.
நீர் என் தகப்பன்.
You love me.
நீர் என்னை நேசிக்கிறீர்.
You will care for me.
நீர் என்னை கரிசனை கொள்கிறீர்.
You provide for me.
எனக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறீர். ஆண்டவரே,
Lord Jesus.
ஆண்டவராகிய இயேசுவே,
help me to be your disciple.
உம்முடைய சீஷனாய் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும்.
Work in my life.
என் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்.
So that I'll be ready for your coming.
உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாய் மாறும்படியாக.
Before you come.
நீர் வருவதற்கு முன்பதாக.
That I can be useful for you on this earth.
இந்த பூமியிலே உமக்கு பயனுள்ள பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
Amen.
Amen.